கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 25 அத்தியாயம். வஞ்சிமா நகரில் வைகை பேராறு அந்த இடத்தில் வளைந்தும் குறுகியும் காணப்பட்டது. சிறு சிறு பாறைகளும் மணல் திட்டுகளுமாக அந்த ஆற்றி நெடுக பாலம் போட்டது போல் காணப்பட்டது. சலசலவென மணலை அரித்துக் கொண்டு வந்த அந்த மோகன நதி பாறைகளின் வழியே புகுந்து சமபகுதியில் துள்ளி குடுகுடுவென்று பாறையின் அணைப்பில் துயின்று கொண்டிருந்த பச்சை பாசி கொடிகள் சிறிது தூரம் பிரிவாகத்தோடு வர முயன்று பிடிக்காமலோ என்னவோ பாறையின் பிடியை விடாது நின்றன. ஆனால் துள்ளி திரியும் மீனினங்கள் மட்டும் அங்கேயே வட்டமிட்டு அன்றைய உணவுக்கு வழி செய்து கொள்ள பார்த்தன. அதிகமாக வெளியே தலை நீட்டி துள்ளி குதிக்க அவற்றால் இயலவில்லை. கதிரொளியில் வெள்ளிக்கட்டி ஒன்று நீரிலே துள்ளுவது போல் தோற்றமளிக்கும் அவற்றை கவ்விச் செல்ல வானத்தே எப்போதும் மட்டமிட்டுக் கொண்டிருந்தன வெண்ணிற கழுத்தை உடைய பருந்துகள். அப்படியும் ஓரிரண்டு மீன்கள் அவற்றின் கண்களில் இருந்து தப்பாமல் இல்லை. ஒரே ஒரு பெரிய மீன் மட்டும் தனது பரிவாரங்களை வெகு பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரித்து வந்தது. குழந்தைகளே, நமது வீட்டிற்கு மேல் தலையை காட்டாதீர்கள். நம் வருகைக்காக பருந்தும் கொக்கும் நாரையும் அவளோடு காத்திருக்கின்றன என்று பெரிய மீன் எச்சரித்தது. அது எப்படி முடியும்? எப்போதும் இந்த தண்ணீருக்குள்ளேயே இருளில் அடைபட்டு கிடந்தால் முடியுமா? வெளியே சூரியனின் வெளிச்சத்தை காண வேண்டும் போல் இருக்கிறது என்று இளம் மீன்கள் துள்ளியது. பிறகு பெரியவர் பேச்சை கேட்காமல் துள்ளிய போது வாடியிருந்த கொக்கின் அலையிலே சிக்கிக் கொண்டது. ஆனால் மிகவும் சாமர்த்தியமாக வெகு வேகமாக துள்ளி அதன் பிடியிலிருந்து மீண்டும் தண்ணீருக்குள் குதித்தது. செத்தோம் பிழைத்தோம் என்று ஓடியது. இதை கண்டு கலகலவென்று யாரோ சிரிக்க மொழி கேட்டது. தடதடவென்று கரம் கட்டும் ஓசை எழுந்தது. நாரையின் வாயில் சிக்கிய அந்த இள மீன் தன் உயிரை மீட்டுக் கொண்டது. கரையில் நின்று கொண்டிருந்த அந்த இளைஞனுக்கு அக்காட்சி அதிசயமாக இருந்தது. உயிரை காக்க மீனும் உணவை பெற நாரையும் முயன்ற போராட்டம் அவனிடம் புதிய உணர்ச்சியையும் சுறுசுறுப்பையும் ஊட்டின. அந்த ஆற்றை எப்படி கடப்பது என்று பிரமித்து நின்று கொண்டிருந்த அவனுக்கு புதிய சக்தி பிறந்தது. ஆற்றின் மறுகரையில் பிரம்மாண்டமாக நிற்கும் மலை தொடரை எப்படி தாண்டுவது என்று பிரமித்த அவனுக்கு அந்த காட்சி உற்சாகத்தை ஊட்டியது. அவனை போன்று கம்பம் போல் நின்று விடாமல் அவன் ஏறி வந்த குதிரை ஆற்றங்கரையோரமாக வளர்ந்திருந்த புற்களை சுவைத்துக் கொண்டிருந்தது. அதை மெல்ல தொட்டி அழைத்து அணைத்த அந்த இளைஞன், இனி நமக்கு பயமே இல்லை, இந்த ஆற்றை தாண்டுவோம், கானகத்திற்குள் புகுந்து செல்வோம், மீறு போன்ற மலையை கடப்போம், பின்னர் நமக்கு எந்தவித இடையூறும் இல்லை என்று அதனிடம் பேசினார். அந்த அசுவத்திற்கு ஏது அச்சம்? அடர்ந்த கானகத்திற்குள் செல்லும் பழக்கம் உடையதாயிற்றே. அதன் மீது ஏறி அமர்ந்து பல வீரர்கள் பலக்காத தூரம் சென்று வந்திருக்கின்றனரே. பாவம், அரசராவது ஆனைமலை காட்டை தாண்டி வெளியே வந்ததில்லை என்று அது எண்ணியதோ என்னவோ. ஆம், இளமை கொழிக்கும் வடிவினர் பாண்டிய மன்னன் அமரபுஜங்கன் ஆனைமலை காட்டை தாண்டியதில்லை. அதை தாண்ட அவனை யாரும் விடுவதில்லை. மற்றவர் விரும்பினாலும் அவனை பேணி வளர்க்கும் அந்த தாய் விடுவதில்லை. சோழர்களின் பிடியினின்று பாண்டிய நாட்டை விடுவிக்க உறுதி பூண்ட அந்த கூட்டத்திற்கு வழிகாட்டி போன்று விளங்குகிய உறுதி நெஞ்சம் கொண்ட அந்த தாய் அமரபுஜங்கனின் நல்வாழ்வு ஒன்றிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தாள். பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் கூட்டத்தாரில் அவளை நேரடியே கண்டவர் எவரும் இலர். ஆனால் அந்த குரல் அவர்களை ஆட்டுவித்தது. மென்மையும் இனிமையும் அதே போது கண்டிப்பும் கடுமையும் நிறைந்த அந்த குரல் துறை மறைவில் இருந்து வரும் பெரும் பொழுது அவள் தலைவி ஆக வேண்டிய செயல்களுக்கான திட்டங்களை அமரபுஜங்கனிடமே கூறிவிடுவாள். அமரபுஜங்கன் அவளை அம்மா என்று அழைத்தார். அவள் தனது சொந்த தாயா இல்லையா என்பதை பற்றி அவன் கவலை கொண்டது கூட இல்லை. ஓர் லட்சியம், ஓர் கடமை, ஓர் உறுதி, இவற்றின் பிணைப்பாலேயே இயங்கி வந்து அவன் அவசியமற்ற எந்த செய்தியையும் பற்றி நினைப்பதில்லை, கேட்பதும் இல்லை. வானத்து வட்ட வெள்ளி நிலா நாட்களில் அந்த பாறை சரிவில் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளும் ஒற்றர்களும் ஆதரவாளர்களும் கூடும் போது ஆலோசனைக்காக பேசுவதை தவிர அதிகம் பேசி அறியான் அவன். அவன் என்ன முழுமையும் தன் தந்தையின் தலையை கொய்து பந்தாடிய சோழ குலத்தவரது அழிவின் மீது இருந்தது. தங்கள் நாட்டு முடிவையும் வாளையும் வேற்று நாட்டிலே கொண்டு மறைத்து வைக்கும் அளவுக்கு சோழ மன்னர்கள் வெறிப்போர் செய்ததால் உண்டான அழிவை தீர்க்க அவன் உள்ளம் சீறியது. தன் தந்தையின் தலையை கொய்த ஆதித்த கரிகாலன் கொலையுண்ட போது அமரபுஜங்கனுக்கு விவரம் அறியும் வயதாகவில்லை. ஆனால் சோழ நாட்டின் வளப்பமான பகுதிகளை பற்றி தாய் கூறுவாள். தஞ்சை அரண்மனையின் பகுதிகளை பற்றி கூறுவாள். அந்த நாட்டிலே விளங்கும் கோயில்களை பற்றி கூறுவாள். தாயே, தாங்கள் எப்படி அவற்றையெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றீர்கள் என்று பாண்டியகுமாரன் கேட்டான். தாய் தான் அறிந்தவற்றின் விவரம் கூற வாயிடுப்பாள், பிறகு ஏனோ அடக்கிக் கொண்டு விடுவாள். பொலிவிழந்த பாண்டியர்களது பெருமையை உயர்த்தும் உணர்வு அமரபுஜங்கனுக்கு உட்பட்டதோடு தக்கவர்களைக் கொண்டு வாழ்வித்தை கற்றுக் கொடுக்கப்பட்டது. சேர நாட்டு வில்லவர்கள் வந்து மழை போன்ற அம்பனை பொழிவதற்கு கற்றுக் கொடுத்தனர். சேர நாட்டின் இன்று வில்லவர்கள் மட்டும் வரவில்லை, ஏராளமான யானைகள் வந்தன. அவற்றை பழக்க பெறும் பாகர்கள் வந்தனர். அப்படி வந்தவர்களுள் முதிய வயதினர் ஒருவர் பாண்டிய மன்னர்களுக்கும் சேர மன்னர்களுக்கும் கொள்வினை கொடுப்பினையை பற்றி உணர்ச்சியோடு கூறினார். ராசசிம்மன் எனும் பாண்டியனுடைய தாய் வானவன் மாதேவி சேர நாட்டை சேர்ந்தவள். பராந்தக சோழரிடம் தோற்று ஓடிய ராசசிம்மனை வானவ மாதேவி தன் பிறந்தகமாகிய சேர நாட்டு வஞ்சிமா நகரில் வைத்து காத்தாள். இது போன்ற செய்திகளை அமரபுஜங்கன் அறியும் போது அவனுக்கு சேர மன்னனிடம் அன்பு மரியாதையும் உயரும். நூறு நூறு ஆண்டுகளாக தங்கள் வம்சத்தை தாக்கி துன்புறுத்தும் சோழ குலத்தவர்பால் வெறுப்பும் விரோதமும் வளரும். சேர நாடு சென்று அம்மன்னரை நேரே சந்திக்க வேண்டும் என்னும் துடிப்பு அமரபுஜங்கனுக்கு இருந்து வந்தது. சோழ நாட்டை தாக்க தான் படை திரட்டுவதை கேள்விப்பட்ட உடனேயே பல நூறு யானைகளை அனுப்பி உதவிய சேர மன்னனின் பெருந்தன்மைக்கு நன்றி கூறவாவது சேர நாடு செல்ல வேண்டும் என்று அவன் துடித்துக் கொண்டிருந்தான். சோழ நாட்டு படைத்தலைவர் பார்த்திபேந்திரனின் அசிரத்தையையும் அவ சோழ நாட்டுக்கு எதிராக படை திரட்ட திட்டமிட்டுள்ளதையும் தலைவி அறிந்தவுடனேயே சேரர்கள் உதவியை இன்னும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டாள். முக்கியமாக 1000 வில்லவர்களை சேர மன்னன் கொடுத்து உதவினால் சோழ நாட்டின் மீது படையெடுத்து எளிதில் வெல்லலாம் என்று அறிந்திருந்தாள் அவள். அதை கேட்க அமரபுஞ்சங்கனையே அனுப்புவது என்று முடிவு செய்தாள். காமனை போன்ற தோற்றத்தினாய் இளமையும் வலிமையும் சேர்ந்து திகழ அமரபுஞ்சங்கன் சேர நாட்டை நோக்கி புறப்பட ஆயத்தமானான். அவனுடன் கூட எவரும் செல்ல வேண்டாம் என்று தலைவி கூறிவிட்டாள். அரசரை தனியே அனுப்புவதில் பலருக்கு சம்மதம் இல்லை. இப்போது பிரிவுபட்ட கருத்துக்கள் அங்கிருந்தோரிடையே பல முறை ஏற்பட்டன. உள்ள படைகளை கொண்டு சோழ நாட்டை தாக்க வேண்டும் என்பது சிலர் கருத்து. தலைவி அதற்கு சம்மதிக்கவே இல்லை. அவள் அரசாட்சி முறை நூல்களை கொண்ட ஓலை சுவடியை நிறைய படித்து வந்தாள். மாற்றார் வலிமையை அறிய ஒற்றர்களை அனுப்ப அவர்கள் கருத்துப்படி திட்டம் தீட்டி காத்திருந்தாள். ரவிதாசனிடம் இருந்து தக்க செய்தி கிடைக்காததால் படையெடுப்பை தள்ளி போட்டு கொண்டு வந்தாள். அருண்மொழிவர்மன் கடல் கடந்து நாட்டின் இன்று இன்னும் வரவில்லை என்பதை அவள் அறிந்து வைத்திருந்தாள். அவன் வருவதற்குள் திடீர் தாக்குதல் நடத்திவிட வேண்டும் என்பது அவள் எண்ணமாயினும் தக்க போர்க்கருவிகள் போதா என்பதை அறிந்து அவள் மௌனமாயிருந்தாள். சேர மன்னனுடைய உதவியை பெறும் காலம் அருகில் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் அமரபுஜங்கனையே சேர நாட்டிற்கு அனுப்பினாள். ஆனைமலை காணகத்தை விட்டு வெளியே சென்றறிய அமரபுஜங்கனை அந்நிய நாட்டுக்கு அனுப்புகின்றோம் என்று அவள் கவலைப்படவே இல்லை. குதிரை மீது ஏறி ஆனைமலை காட்டை தாண்டியவுடன் அமரபுஜங்கனுக்கு உற்சாகம் குறைந்தது. காணகமாயிருந்தாலும் எப்போதும் கலகலப்பான வீரர்களோடும் மற்ற நண்பர்களோடும் பொழுதுபோக்கிய அவனுக்கு தனிமை வேதனை அளித்தது. வழியே வீசும் காட்டு பூக்களின் நறுமணம் கூட அவனுக்கு உற்சாகத்தை அளிக்கவில்லை. வைகை ஆற்றங்கரையை அடைந்தவுடன் மீன் நாரை போராட்டம் அவனுக்கு தெம்பை அளித்தது. ஆற்றை கடந்து மலையை கடந்து அமரபுஜங்கன் மதுரை நின்று வஞ்சிமா நகரம் செல்லும் பாதையை வந்தடைந்தான். அவனை காண்போருக்கு அவனை அடையாளமே தெரியாது. மீன் பொறித்த சின்னம் அணிந்திருக்கவில்லை, இடையிலே உடைவாள், மார்பிலே கவசம், அவ்வளவுதான். அவை போர் வீரனுக்கு ஏற்ற சின்னங்கள். ஆனால் அவனுடைய ஒளி நிறைந்த முகத்தை மாற்ற முடியுமா? பார்வையிலே திகழும் கம்பீரத்தை மறைக்க முடியுமா? அவன் பிறக்கும் போது அரசனாக பிறக்கவில்லை, ஆனால் மன்னர் மன்னர் என்று எல்லோரும் அழைத்தார்கள். ஒருபிடி மண்ணை அவனுக்கு சொந்தமில்லாதபடி சோழ நாட்டினர் ஆக்கிரமித்திருந்தனர். காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தான். பஞ்சனை மெத்தையில் உறங்க வேண்டிய பால பருவத்தை வைக்கோல் மேட்டில் கழித்திருக்கின்றான். கூட கோபுர மாளிகையில் தங்க வேண்டிய அவன் கூரை குடிசையில் கழித்திருக்கின்றான். ஆனால் அவனை மகாராஜா என்று அழைத்தனர். தலை வணங்கி கை கட்டி நின்றனர். ஆனைமலை காட்டிற்கு தான் வந்து சேர்ந்த பிறகு அவன் வாழ்வு புது திருப்பம் ஒன்றை அடைந்தது எனலாம். அங்கே ஒரு வீடு கட்டப்பட்டது. தாய் பல நூல்களை கற்றுக் கொடுத்தாள். சமண முனிவர் ஒருவர் வந்து தமிழ் பாடங்களையும் சமஸ்கிருத சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார். தர்க்கமும் நியாயமும் திருக்குறளும் காப்பியங்களும் அவன் கற்றார். பழந்தமிழ் பாடல்களை பாண்டிய நாட்டையும் அந்த மன்னர் வீரர்களையும் பற்றி புகழ்ந்து எழுதியவற்றை எல்லாம் படித்திருக்கின்றான். முத்தும் பவளமும் செழிக்கும் பாண்டிய நாட்டு பெருமை எங்கே? அவற்றை எண்ணும் போது அவன் உள்ளத்தில் பரபரப்பு எழும். அப்போதே சோழ நாட்டின் மீது படையெடுத்து சென்று வென்றுவிட துடிக்கும். ஆனால் தாய் அவர்கள் ஒவ்வொன்றையும் காலமறிந்து செய்கின்றார்கள். இப்போது வஞ்சிமா நகருக்கு போக சொல்லியிருப்பதே பெரும் காரியத்தை மனத்தில் கொண்டுதான் இருக்கும். சேர நாட்டின் எல்லையை கூட அவன் கண்டவன் அல்லன். அவனோடு துணைக்கு கூட ஒருவரையும் அனுப்பாத அந்த தாயின் துணிவுதான் என்ன? உடன் எவரும் வராதது அமரபுஜங்கனுக்கு மிக நல்லதாகப்பட்டது. முடி தெரியாது வளர்ந்திருக்கும் மலைகளை பார்த்து கொண்டே அவன் நிற்பதை எவராவது கண்டால், கருமேகங்களும் மெல்ல மெல்ல மலை சிகரத்தில் பரவி படிந்து நிற்கின்றனவே, அவை என்ன செய்கின்றன? மலையரசனுக்கு முடிசுட்டி மகிழ்கின்றனவா? முடி, ஆஹா! பாண்டிய நாட்டின் மூதாதையர் தம் மகனும் எங்கே இருக்கின்றது என்று தெரியவில்லை. வானுலகத்தினின்று தேவேந்திரன் அளித்த அந்த கிரீடம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாகவே இருந்து வந்தது. அதன் மீது சோழ மன்னர் ஆசை கொண்டதாலன்றோ என் பாட்டனார் அதை மறக்க நேர்ந்தது. அது ஈழத்தில் இருக்கிறதோ அல்லது சேர நாட்டில் இருக்கிறதோ? சேர நாட்டில் இருந்தால் நமக்கு கிடைக்காமலா போய்விடும் என்று பல பல எண்ணியபடி அமரபுஜங்கன் விரைந்து குதிரையை செலுத்தினார். பொழுது சாய முன்னர் வழியில் உள்ள சிற்றூரில் இரவை கழித்தார். இரவில் கண்ணயிரும் போது கூட அவன் தன் இடையில் உள்ள அடையாள மோதிரத்தையும் ஓலை சுருளையும் மட்டும் மிக கவனத்தோடு பாதுகாத்து வந்தார். புதிதாக வந்து பேச்சு கொடுக்கும் அந்நியரோடு மிக்க கவனத்தோடு நடந்து கொண்டார். வஞ்சிமா நகரை அடைந்துவிட்டால் அவன் வந்த காரியம் வெற்றிதான். பொழுது இன்னும் சரியாக கூட புலர்ந்திடவில்லை. வஞ்சிமா நகர் நெருங்கிவிட்டது. ஆண் பொருணை ஆற்றினை கடந்து விட்டால் சேர நாட்டின் தலைநகரான வஞ்சி கம்பீரமாக திகழும். ஆண் பொருணை எனப்படும் பெரியாறு அந்த நகரத்தை சுற்றி ஓடி அந்த நகருக்கு பூமாலை போல் விளங்கியது. வஞ்சியை பற்றி அவன் தாய் வர்ணித்திருப்பதை அவன் அறிவான். வஞ்சியை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் பெரும் கோட்டையின் கிழக்கு கோட்டை வாயிலின் வழியாகவே அவன் உள் நுழைய வேண்டும். குணவாயில் கோட்டம் என்று அழைக்கப்படும் அந்த இடத்தில் அல்லவா ஒரு காலத்தில் அரசு துறந்த முனிவராகிய இளங்கோவடிகள் வீற்றிருந்தார். அவர் வசித்த திருக்குண மதிலகம் மாளிகையை காணலாம். மற்றும் வாவிகளையும் சோலைகளையும் அருவிகளையும் காணலாம். அமரபுஜங்கன் பெரியாற்றை கடக்கும் போது பொழுது புலர்ந்து விட்டது. சுறுசுறுப்பு மிகுந்த சேர நாட்டினர் காலையிலேயே விழித்தெழுந்து தாங்கள் முதல் நாள் சேகரித்த யானை தந்தத்தையும் மகிழையும் சந்தனத்தையும் சுமந்து வர ஆரம்பித்து விட்டனர். பெரும் பெரும் பலாக்கனிகளையும் சிலர் சுமந்து வந்தனர். ஏலமும் மிளகும் கொண்டு வந்தனர் பலர். யானைகள் கம்பீர நடை போட்டு கோட்டைக்குள் சென்று கொண்டிருந்தன. கோட்டையை சுற்றியிருந்த அகழியே பெரும் நதி போல் காணப்பட்டது. அதில் முதலைகளும் பெரிய பெரிய மீன்களும் நடனமாடின. அகழியிலே நகரத்தின் கழிவு நீர் வந்து வீழ்ந்து கொண்டிருந்தது. கோட்டை வாயிலை கடந்து உள்ளே நுழைந்த அமரபுஜங்கனுக்கு பெரும் அதிசயம் காத்திருந்தது. எங்கே செல்வது என்று தெரியா வண்ணம் நகரிலே அந்த வேளையிலும் பெரும் சுறுசுறுப்பு. முதலில் நகரை ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு எங்காவது குளத்திலோ சுனையிலோ நீராடி வரலாம் என்று குதிரை மீது ஏறி புறப்பட்டான் அமரபுஜங்கன். நகரில் வெகு தூரம் அவன் வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் மலைப்பாங்கான பகுதிகள் அங்கு நிறைந்திருந்தன. அடர்ந்த மரங்கள் நிறைந்த சோலைகள் காணப்பட்டன. அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாகத்தான் வீடுகள் இருந்தன. இனியும் சென்று கொண்டே இருப்பதில் பயனில்லை என்று கருதிய அமரபுஜங்கன் ஒற்றையடை பாதை வழியாக எங்காவது சுனையோ குளமோ இருக்கின்றதா என்று காண சென்றான். குதிரையின் குளம்படியோ சை டக் 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 என்று ஒலிப்பது மலைப்பகுதியில் எதிரொலித்தது. சந்தன பூக்களின் நறுமணம் எங்கும் பூத்திருக்கும் காட்டு மலர்களிடையே தேன் உண்ண வட்டமிடும் வண்டுகளின் இனிய கீதமும் வானமே தெரியாதது போல் உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களின் மீதிருந்த காண பறவைகள் கலகலவென்று பாட்டு இசைக்கும் ஒளியும் அந்த இளங்காலை வேளையில் உடலுக்கும் மனத்துக்கும் புது தெம்பை அளித்தன. இவ்வளவு நாள் அனுபவித்து வந்த பயணக் களைப்பு பாதி மறைந்துவிட்டது. இன்னும் பாதி களைப்பு அதோ தெரியும் வாவியில் நீராடினால் பறந்தோடிவிடும். யாரோ அங்கு வருவது போல் காலடி யோசை கேட்கவே ஒரு கணம் நின்று அவன் திரும்ப பார்த்தான். எவரையும் காணோமே. அந்த வாவியில் ஆம்பல்கள் நிறைந்திருந்தன. அந்த வாவிக்கு சற்று தொலைவில் மலையிலிருந்து விழும் அருவி நின்று தண்ணீர் வர வேண்டும். அருவி நீரில் குளித்து கழிப்பது என்றால் அமரபுஜங்கனுக்கு தனியாத ஆசை. குதிரையை அருகே உள்ள மரக்கிளையில் கட்டிவிட்டு தன் இடையில் உள்ள ஓலையையும் லட்சணியையும் மரத்தின் மறைவில் வைத்துவிட்டு அவன் சுனையின் கரையருகே வந்தான். பளிங்கு போன்ற நீரை இரு கைகளிலும் எடுத்தான். அப்போது செடி கொடிகள் சலசலத்தன. யாரோ காய்ந்த சருகுகளின் மீது நடந்து வரும் அரவம் கேட்டது. உடைவாளை எடுப்பதற்காக அவன் மீண்டும் மரத்தடிக்கு வந்தபோது தண்டைகளின் ஒளியும் வளையல் குழுங்கும் ஓசையும் நறுமணமும் எழவே அவன் சற்று நின்றான். ஓசை வந்த பக்கம் நோக்கினார். அருகே நின்ற செடிகளை விலக்கிக் கொண்டு ஓர் அழகு மகளின் முகம் தெரிந்தது. வானத்து நின்ற முழுமதி அங்கு வந்துவிட்டதோ எனும் வண்ணம் அந்த எழில் மகளின் முகம் தோற்றமளித்தது. அமரபுஜங்கன் கண்கள் ஏன் அப்படி அசையாது நிலை பெற்று நின்று விட்டன? காலையில் பிறந்த சுறுசுறுப்பை இன்னும் வளர்க்க வாவியில் குளிக்க எண்ணிய அவன் ஏன் செய்வதறியாது நின்று விட்டான்? அந்த அமைதியான சோலைக்கு வந்த ஆரணுங்கு யாரென்ற எண்ணமோ, அல்லது அந்த மதிமுகத்தில் துள்ளும் இரண்டு கயல் விழிகள் விடுத்த கனைகள் அவனை செயலிழக்க செய்தனவோ? அமரபுஜங்கன் ஒரு கணம் செயலிழந்தான். பிறகு அந்த எழில் மங்கை மதிமுகம் காணாமல் மீண்டும் நீரில் இறங்கினான். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.